SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் சிவராமன் அவர்களே.
வணக்கம்.
இப்போ ஆண்மை குறைவு பற்றி பேசுகிறோம். இப்போ ஆண்மை குறைவு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே ரொம்ப பேர் தயங்குறது உண்டு, ரொம்ப கூச்சப்படுறது உண்டு. இப்போ சொல்லுங்களேன், ஆண்மை குறைவுனா என்ன? இதுக்கு தமிழ் மருத்துவம், சித்தா மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது சொல்லுங்களேன்.
ஆண்மை குறைவு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி உலக அளவில் அதிகரித்துட்டு வரக்கூடிய பல வாழ்வியல் நோய்களில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல சமூகங்களில், குறிப்பாக இந்திய சமூகங்களில், அது வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இந்த நோய் குறித்து இல்லாததுனால நிறைய இது குறித்த ஏளனங்கள், இது குறித்த விமர்சனங்கள், போலியாக இதை வைத்து ஏமாற்றி பிழைக்கும் வித்தகர்கள் என இந்த ஆண்மை குறைவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் நிறைய. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எதனால் ஆண்மை குறைவு ஏற்படுது, உண்மையிலே ஆண்மை குறைவுனா என்ன, எப்பொழுது இதை விவாதிக்க வேண்டும், என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டுங்கிற தெளிவுகள் எல்லாருக்குமே தெரியணும். இன்றைக்கி ஒரு துரித உலகில், பொருள் ஈட்டுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்தில் பல வாழ்வியல் நோய்கள் பெருகி வருது. அதில் குறிப்பாக ஒருவருக்கொருவர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிவாங்க, தனி மனித உறவுகளில் அதிக நேரம் செலவழித்து பேச முடியாத ஒரு விஷயம், அப்புறம் அந்த பேசுகிறத தாண்டி மற்ற விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து குறிப்பாக தம்பதிகளிடையே வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு இடைவெளியை ரொம்ப உருவாக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய உளவியல் ஆண்மை குறைவாக, அதாவது மென்டல் இம்பார்ட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க, மிக குறைந்த அளவில் ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்சியாகவும் கூடிக்கொண்டே வருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், இம்பொட்டன்சிங்கிறது வேறு, இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வேறு. அதாவது உடலுறவில் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல ஒரு மகிழ்வோடு இணையக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதில் தடை ஏற்படுவது, ஆணுக்கு ஏற்படக்கூடிய தடை, தன்னுடைய ஆணுறுப்பை நல்ல விரைப்பாக வைத்து கொள்ள இயலாமை, இல்லைன்னா அது வந்து உடலுறவில் அதை உள்செலுத்த முடியாத ஒரு சங்கடங்களை வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிறோம். கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு குறையிற விஷயத்தை, கருத்தரிப்பதுக்கு தேவையான அணுக்கள் குறைவாக இருக்கிறது, அல்லது அந்த அணுக்கள் இயக்கம் வந்து சரியாக இல்லாமல் இருப்பது, அல்லது அந்த கருத்தரிப்புக்குரிய உயிரணுக்களினுடைய வடிவங்கள், அதனுடைய தலை சரியாக இல்லை, வால் சரியாக இல்லை, உடல் சரியாக இல்லை, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுப்பது வந்து கருத்தரிப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது இன்ஃபர்டிலிட்டிங்கிறது. இரண்டையும் குழப்பி கொள்ளக்கூடாது. ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய மனிதருக்கு கருத்தரிப்பதற்குரிய அத்தனை விஷயங்களும் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இரண்டையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது ஏன் இன்றைக்கி ரொம்ப அதிகரித்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், மற்ற வாழ்வியல் நோய்கள் போலவே இதில் வந்து உணவில் கலக்கக்கூடிய பல மாசுக்கள் ஒரு முக்கியமான காரணமாக உலகம் முழுக்கவே பார்க்கப்படுகிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆண்களினுடைய விந்தணுக்கள் ஒரு மில்லியில் கிட்டத்தட்ட 40 முதல் 120 மில்லியன் உயிரணுக்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு மில்லியில் பார்த்திங்கன்னா 20-40 மில்லியன் அளவு தான் இருப்பதாக உலகம் முழுக்கவே இதை பற்றிய தரவுகள் வந்து கொண்டே இருக்குது. இது உயிரணுக்கள் உடைய விஷயத்தில். ஆணும் பெண்ணும் உடலுறவில் ஈடுபடும் போது ஆணுக்கு வந்து இதில் வந்து ஒரு சரியாக அதில் செயல்பட முடியாமல் இருப்பதும், அது பற்றி ஆர்வம் குறைவாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து உளவியல் ரீதியான நெருக்கடிகள். இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் இருக்கிறது. போலியாக உள்ள விஷயங்களில் நம்ம நிறைய ஆர்வம் காட்டுற அளவுக்கு உண்மையாக எது மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கிறத இளமை காலத்திலிருந்தே அது குறித்த தெளிவின்மை, கல்வியில் சரியாக கொடுக்கறதில்ல, குடும்ப உறவுகள் கற்றுக் கொடுக்கறதில்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சமூகங்களில் ஒரு குடும்ப உறவுகள் நிறைய விஷயங்களை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவே கற்றுக் கொடுத்தன. அன்புனா என்ன, பாசம்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல்னா என்ன, ஒருவித விசாலமான புரிதல் என்ன அப்படிங்கிறது வந்து குடும்ப உறவுகள்லேயே அது கிடைத்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தனித்தனி தீவுகளாக வாழ்கிறது, புலம்பெயர்ந்து பொருளீட்டுவதற்காக வேறு வேறு இடத்தில் இருக்கும்போது இப்படியான கற்றுக் கொடுத்தல் வந்து நிகழாமலே போகிறது. அதனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சிறு சிறு சங்கடங்கள் வரும்போது, சிறு சிறு புரிதலின்மை வரும் பொழுது, இந்த விட்டு கொடுத்தல் இல்லை என்றால் வந்து ஒரு விசாலமாக புரிந்து கொண்டு அரவணைத்து செல்லுதல் அப்படிங்கிறது இரண்டு பக்கமுமே வந்து குறைந்து கொண்டே வருது. இதுதான் இன்றைய தாம்பத்தியில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் குறைவதற்கும் அந்த ஆண்மை குறைவதற்கும் மிக தலையாய காரணமாக இருக்குது. ரெண்டாவது வேலையில் இருக்கக்கூடிய படு அழுத்தம், காலை முதல் இரவு வரைக்கும் வந்து ஒரு கடுமையான மன அழுத்தத்தோட ஒரு நல்ல பாராட்டுதல் இல்லாமல், அதுக்கப்புறம் ஒரு வேலையில் பாதுகாப்பின்மை இருக்கக்கூடிய ஒரு சூழல்லையே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அழுத்தத்தில் இயல்பாக ஒரு மன அழுத்தத்தை மொத்தமாக மனதில் தேக்கி கொண்டு இல்லத்திற்கு வரக்கூடிய நபருக்கு வந்து உடலுறவு விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறதும் ஆண்மை குறைவு அதிகரித்ததுக்கான காரணம். உணவில் நிறைய இந்த பூச்சிக்கொல்லி ரசாயனங்களை மிக அதிக அளவில் சேர்த்தது, அது வந்து பயிராக்கும்போது அதை தெளித்ததுனால, உரங்களை அதிகம் தெளித்ததுனாலையும் நரம்புகளை அது உடலை பாதிப்பதும் உயிரணுக்கள் குறைவு ஏற்படுவதையும் ஹார்மோன்களில் சில மாற்றங்களை உண்டாக்குவதையும் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஆண்மை குறைவை உருவாக்குறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறு வயது முதலே வளர்ந்து வரக்கூடிய காலம் முதலே வந்து உணவில் வந்து முடிந்த வரைக்கும் இயற்கையில் விளைந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக ஆண்மையை பெருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப எளிய கீரைகளுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. சித்த மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னே ஒரு பாடல் இருக்குது. தாளி, தலைதூது, பசலை, முருங்கை, நெய்வார் தொன்ன, ஆளி என விஞ்சுவார் போகத்திலே, வீம்புரைத்த பெண்களெல்லாம் பின் வாங்கி கெஞ்சுவார் மோகத்திலே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலினுடைய பொருள் என்னென்றால், உடலுறவு வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஒரு தாம்பத்தியத்தில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதில் ஈடுபாடு இல்லைன்னா கூட, கணவனுக்கு வந்து நல்ல வந்து ஒரு தினசரி கீரை சாப்பிடும் பொழுது, அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில்ன்னா, தாளிக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, இந்த கீரைகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அவருடைய ஆர்வத்தில் அதில் ஈடுபடக்கூடிய இன்பத்தில் அந்த பெண்கள் வந்து மிகவும் மகிழ்ந்து அவரோடு உடலோடு இருப்பதற்கு விரும்பி வருவர் அப்படிங்கிறத அந்த பாடல் வந்து ஒரு நகைச்சுவை பொருந்த அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கீரைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை நீக்கக்கூடிய சக்தி தான். இன்றைய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அத்தனை கீரைகள்லையும் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய அணுக்கள், குறிப்பாக வந்து மைக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செலினியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான அணுக்கள், அப்புறம் ஃபோலிக் ஆசிட் மாதிரியான விஷயங்கள் வந்து உடலுறவின் நாட்டத்தை, அதில் வந்து ஆண்மை குறைவை போக்கக்கூடிய தன்மையை வந்து அவர்களுக்கு கொடுப்பதை வந்து உறுதியளித்திருக்கிறது. இது இல்லாமல் தமிழ் மருவத்தில் நிறைய வித்துக்கள், அதாவது சிறு சிறு விதைகள், முருங்கை விதை, வெற்பாலை விதை, இது மாதிரியான சப்ஜா விதை, நீர்முள்ளி விதை, இது மாதிரி விதைகள் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமாக பயன்படுத்தியிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான எளிய விஷயம் ரெண்டு, ஒன்று ஒன்று நெருஞ்சில் விதை, இன்னொன்று பூனைக்காளி விதை. நெருஞ்சில்ங்கிறது வயலோரங்களில் நம்ம நடக்கும்போது காலில் ஏறக்கூடிய முட்களை பார்த்துருப்போம் நம்ம, அதான் நெருஞ்சி முள். பூனைக்காளிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணித்தவர்களுக்கு தெரியும், அது ஆப்பிரிக்காவில் அதை வந்து வெல்வெட் பீன் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு விதையும் விந்து அணுக்களை உயர்த்துவதற்கும் பயன்படுது, ஆண்மை குறைவை போக்கி நல்ல ஒரு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் பயனுள்ளதாக இருப்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறது. மிக முக்கியமாக மனதளவில் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வியல், நிறைவான மனநிலை, கணவன் மனைவிக்குரிய ஒரு நல்ல விசாலமான புரிதல், ஒருவருக்கொருவர் நன்கு விட்டு கொடுத்து பரஸ்பரம் நேசித்து அன்பு செலுத்தக்கூடிய தன்மை தான் ஆண்மை குறைவுக்கான முதல் மருந்து. இரண்டாவது தான் இது போன்ற மூலிகைகள், இது போன்ற விதைகள், எல்லா விஷயங்களும். முதல் விஷயம், ஒரு சின்ன ஒரு தவறு இருக்குது, இல்லை ஒரு பிழை இருக்குது, ஒரு இயலாமை இருக்குன்னா அதில் துவண்டு போகாத மனம் மிக முக்கியமாக வேணும். நிறைய போலியான விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து இது ஐயோ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினச்சிடாமல் சரியான மருத்துவரை தேர்வு செய்து, அது உண்மையிலேயே உளவியல் ரீதியான விஷயமா, ஏன்னா 80% மேலே உளவியல் விஷயந்தான், அதை சரி செய்தாலே சரியாகிவிடும் அப்படிங்கும்போது அதை மருத்துவர்கிட்ட நல்லா பேசி அதுக்கப்புறம் தேவை இருந்ததுன்னா சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இதில் முழுமையாக நம்ம வெளிவரதுக்கு வாய்ப்பு உண்டு. மனக்கவலை இல்லாமல் மகிழ்வோடு அணுகுவது வந்து இந்த நோய்க்கான மிக மிக, நோயை நீக்குவதற்கும் தடுப்பதற்குமான மிக முக்கியமான உத்தி.
மிக நன்றி ஐயா.
மிக்க நன்றிங்க.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil